ಸುವರ್ಣಬಿಂದುರಕ್ಷೋಭ್ಯಃ ಸರ್ವವಾಗೀಶ್ವರೇಶ್ವರಃ ಮಹಾಕ್ರದೋ ಮಹಾಕರ್ತೋ ಮಹಾಭೂತೋ ಮಹಾನಿಧಿಃ. 99th ஸ்லோகம் சஹஸ்ரநாமத்தில் சர்வ வாகீஸ்வரேஸ்வரஹாங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். வாகீஸ்வரால் பிரம்மாதிகள், அவளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவர். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா வாக்குன்னு சொன்னா பராபத்தியந்தி மத்தியமா வைகரிங்கிற நாலு விதமாக வாக்கு இருக்கு. இந்த வாக்கெல்லாம் அது ஓங்கார ரூபமாக அது காணப்படுகிறது. அந்த வாக்குக்கு அதிபதியாக இருக்கிறவர் அவர். வாக்கு இருந்தா தான் நம்மளால நம்ம அபிப்பிராயத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்க முடியும். அந்த வாக் சக்தியானது நன்னா இருந்தா வாழ்க்கையில மனுஷன் முன்னுக்கு வர முடியும். அந்த வாக் சக்தி நமக்கு கொடுக்கிற தெய்வம் இவர் தான். ஏன்னா வாக்குக்கு அதிபதியாக உள்ளவர். நம்ம ஏதோ பேசுறோம்னு சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா அந்த பேச்சானது நமக்கு எட்டு இடங்கள்ல இருந்து வெளியில வரணும். நாபி, ஹிருதயம், கண்டம், தாட, அதுக்கப்புறம் தலை, பல்வரிசை, அதுக்கப்புறம் உதடுகள், இவைகள்லாம் உபயோகப்படுறது. அந்தந்த இடத்துல இருந்து சில பதங்கள்லாம், எழுத்துகள்லாம் உச்சரிக்கப்படுகின்றது. அவைகள்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணும், அது சரியாக அதோட சேரணுங்கிறதெல்லாம் பரமாத்மாவுடைய தயவுனால தான். மனுஷனை தவிர மற்ற விலங்குகள்லாம் பேச முடியாது, அவைகளுக்கு அந்த வாக்கானது சக்தி வெளியில வரல. ஆனா இந்த மனுஷனுடைய ஸ்வரூபம் என்ன, எல்லா சொற்களையும் எல்லா சப்தங்களையும் இவனால சொல்ல முடியும். அதனால்தான் மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவன் க்ஷேமத்தை அடைஞ்சு முக்தி பரியந்த லாபம் இவனால அடைய முடியும். அப்படிப்பட்டதான வாக்குக்கு அதிபதியாக பரமாத்மா இருக்காருங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு மகாக்ரதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி அப்படின்னு மகத்துவபூரிதமான நாமக்கள். அவரே மகான், மகாத்மா. மகாத்மா எதன மகாத்மா, சிரேஷ்டியத்திலையும் எல்லாத்தை விட சிரேஷ்டமா உள்ளவர். அதோட மட்டுமல்ல அனந்தனாக அபரிச்சின்னனாக இருக்கிறவர். காலத்தினால அவருக்கு கட்டுப்பாட்டு கிடையாது, தேசத்தினால கிடையாது, எல்லா பொருளையும் அவர் இருக்கிறதுனால பொருளாலையும் கட்டுப்பாட்டு கிடையாது. அப்படி தங்கு தடங்கள் இல்லாம எல்லா பொருளையும் இருந்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு அணுவலையும் அவர் இருந்துருக்கார். எப்படி தங்கமானது எல்லா ஆபரணங்கள்லையும் இருக்கோ அதே போலயே பரமாத்மா தன்னால சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா பொருள்களிலும் அவர் இருக்கார். எல்லா பொருளும் அவரால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகையால் தூணில இருந்து துரும்பு வரைக்கும் எல்லா பொருள்லையும் பரமாத்மா இருக்கார். ஆனா நம்மளால பார்க்க முடியல. ஏன் தெரியுமோன்னா அஜ்ஞானம் நம்மளை மறைச்சிருக்கு. அந்த பரமாத்மாவை பார்க்க விடாம தடுக்கிறது. அவளை வைத்தவர பரமாத்மா எல்லா இடத்திலையும் இருந்து கொண்டிருக்கார். ஆகையால் தான் அவருக்கு மகத்துவம்னு சொன்னேன். அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மா மகாகிரதஹா அப்படின்னு சொல்றேன். இந்த மகாகிரதஹான்னு சொன்னதுனால என்ன தெரியுதுன்னா, மகான்கள் மகர்ஷிகள் அவ ஆத்மானந்தத்தை அடைஞ்சு பிரம்மானந்த அனுபவத்தை அவரிடத்தில் அனுபவிக்கிறார். எந்த பரமாத்மாவுடைய ஆனந்தத்துல மூழ்கி அவகாக்கியா அப்படியே மூழ்கி ததானந்தம் விஸ்ரம்ய அந்த ஆனந்தத்தை பருகி அங்கேயே இருந்து கொண்டு ஆனந்தமாக இருந்துருக்கா யோகிகள். ஆகையால் அவருக்கு என்ன பேர், மகாக்ரதா. மகான்கள்லாம் அவ பல வருஷங்கள் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி கொண்டே இருப்பதனால அவளுக்கு ஏற்பட்டதான ஒரு ஆனந்த சந்தோகம், ஆனந்தத்தினுடைய பெருக்க அதை அனுபவித்து அங்கேயே நிலைச்சு நிற்கிறான். அதை விட்டு வெளியில வரமாட்டேங்கிற லௌகிகமான எந்த பொருளும் உயர்ந்ததாக காணப்படல. அது கிடைத்த பிறகு மற்ற ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டாம் எனக்கூடியதான எண்ணமும் அவளுக்கு வந்துடும். ஆகையால் அந்த ஆனந்தத்திலேயே இருந்துட்டு இருக்காவா, அதுல முழுகி முழுகி அதுலேயே அந்த ஆனந்தத்தை அனுபவித்து சுகமாகவே இருக்கார் யோகிகள். ஆகையால் அவருக்கு மகாக்ரதஹான்னு பேர். இதான் பிரம்மானந்த அனுபவம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை அப்படின்னு பரமாத்மா என்ன பண்ணினார், இந்த ஓங்கார ரூபமாக உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் சேமம் ஏற்படணும், வேதங்கள் கிடைக்கணும் என்பதற்காக முதல் முதலே பரம் பிரம்மதேவருக்கு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த ஓங்கார வடிவமாக பரமாத்மா தான் இருக்கார். பரமாத்மாவனால உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம், ஓங்கார வடிவமாகவே அவர் இருக்கார். ஏன் ஓங்கார வடிவமா இருக்கார்? அந்த சைத்தன்யமானது துரியமான அம்சம், அகார உக்காரம் அகாரங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு துரியமான அம்சமா பரமாத்மா இருக்கார். ஆகையால் கைகை சப்தே அவ்யக்த சப்தம், அவ்யக்தம்னா கரெக்டா நமக்கு குடம் வஸ்திரம் அப்படின்னு சொன்னா எப்படி புரியறதோ அப்படி ஓம்னு சொன்னா என்ன அர்த்தம் புரியல. அந்த ஓமானதான் அவ்யக்தமான ஒரு சப்தம், ஓங்கார நாதம். அந்த ஓங்கார நாத வடிவமாக பரமாத்மா இருக்கார். அந்த ஓங்காரமாக அவர் இருக்கிறதுனால்தான் மற்ற வேதங்களோ சாஸ்திரங்களோ எல்லாமே நமக்கு புரிகிறது. வேதங்களை சொல்லும் பொழுது முதல்ல ஓங்காரமும் கடைசியில ஓங்காரமும் சொல்லித்தான் பண்றோம். யோ வேதாதவு ஸ்வர புரோக்த வேதாந்தேத பிரதிஷ்டிதா, வேத ஆதியில ஓங்காரத்தை சொல்றோம், கடைசியில வேதம் கடைசிலையும் சொல்றோம். ஆனா வேதம் கடைசியில இருக்கிற ஓங்காரம் இருக்க பத்தியில அது என்னது, வேதாந்தத்துல சொல்லப்பட்ட மாண்டூக்கியாதி உபநிடத்தில சொல்லப்பட்டதான ஓங்காரம். அந்த ஓங்காரம் பிரம்ம வடிவமாக பிரம்மஸ்வரூபமாக பிரம்மத்துக்கு பிரதீகமாக இருக்கு. ஆகையால் அந்த ஓங்கார ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவருக்கு மகாஸ்வரூப அவ்யக்த சுப்தம் மகாக்ரதா, இந்த மகாக்ரதம் புரஹந்தம் கர்த்தமாசாதே அப்படின்னு ருக்வேதம் சொல்றது. மகாக்ரதா மகாகர்த்தா இவைகள்லாம் வேதங்கள் சொல்றது. அதற்கு பிறகு நாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய சரித்திரத்தை கேட்டிருக்கோம். அவர் பேசினதை விட வேணுநாதத்தை வாசித்தான் ரொம்ப நேரம். அந்த வேணுநாதத்துல வரக்கூடியதான சொல் சத்தம் இருக்க பார்த்தல, அது அவ்யக்தமான சப்தம். அதனால்தான் அந்த சப்தமானது எல்லோரையும் கவர தொடங்கிது. பக்தாளுடைய மனசை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதான உயர்ந்ததான ஒரு சப்தம் அந்த வேணுநாதம். ஆகையால் அந்த வேணுநாதர் ஸ்வரூபமாக அவர் இருக்கிறதுனால்தான் அவருக்கு மகாக்ரதஹானது. அப்படி மகாக்ரதஹாங்கிறதுக்கு அர்த்தங்கள் பல. அதற்கு பிறகு மகாகர்த்தா கர்த்தஹா, கர்த்தம்னு சொன்னா கொழின்னு அர்த்தம், பெரிய கொழின்னு அர்த்தம். இது என்ன சார், ஒண்ணுமே அர்த்தம் புரியலையே. மகாகர்த்தஹான என்ன அர்த்தம் தெரியுது? கர்த்தவதஸ்ய மாயா மகதி, இவரிடத்துல ஒரு மாயை இருக்கு. தெய்வீ கேஷா குணமயி மம மாயா துரஸ்ய மாமேவ ஏப்ரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படிங்கிறார் பகவான். என்னிடத்துல ஒரு மாயை இருக்கு, மாயாங்கிறது சக்தி. அந்த சக்தி தான் உலகத்தை படைக்கிறது, உலகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் ஒன்னு இன்னொன்னா காட்டுறது. அந்த மாயானது என்ன பண்றது, பிரம்மத்தை மறைக்கிறது, ஒரு பொருளை மற்ற பொருளாக காட்டுறது. ஆகையால் தான் ஜனங்கள் மோகிச்சு விட்டா லோகத்துல. இல்லைன்னு சொல்லுங்க, எவ்வளவு படிச்சிருக்கா அவரவரும், சாதாரணமா படிச்சதுல நல்லா சிரமப்பட்டு 20 வருஷம் வரைக்கும் படிச்சிருக்கா, பெரிய உத்தியோகத்துல இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அந்த காசுல ஆசை மட்டும் போக மாட்டேங்குது. எத்தியாம் மஜ்ஜந்தி மகபகவோ மனுஷ்யா, அவனுக்கு தெரியறது அப்ப இந்த காசானது நம்மள அப்படியே மோகிக்கும்படி பண்றது, நம்மளை கீழே தள்ளுறதுன்னு தெரியறது. இருந்தாலும் அந்த காசுல ஆசையானது போகல. சாதாரணமாக ஏதோ இங்கிலீஷ் படிப்பு படித்தாலே அவனுக்கு இல்லை, வேதாத்தியனம் பண்ணினவர்களுக்கு கூட அந்த காசுல ஆசை போக மாட்டேங்குது. அவ என்ன நினைக்கிறா, இன்னும் மேலும் மேலும் காசு இருந்தா தான் மனுஷனுடைய வாழ்க்கை சௌக்கியமா இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இதெல்லாம் யாருடைய செயல், மாயையினுடைய செயல். அந்த பகவானுடைய மாயை இருக்க அந்த மாயையானது மனுஷனை இப்படியும் அப்படியும் மாற்றி வைக்கிறது. ஆகையால் தான் என்ன பண்ணணும், அந்த மாயையை ஜெயிக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அந்த மாயானது எப்படி இருக்கு, மமயோ நிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் மமயோனிஹி மஹத். இப்படி அப்படி இப்படிங்கிறது மிக சிறந்தது அந்த மாயை, உயர்ந்தது அந்த மாயை. அந்த மாயையானது எல்லாரையும் கீழே தள்ளக்கூடியதான வல்லமை உள்ளது. ஆகையால் அந்த மாயையானது சாதாரணமாக தாண்ட முடியாது. அதை தாண்டணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான், மாயையை தாண்டதுக்கு என் காலை சரணாகதி பண்ணணும். மாமேவ ஏப்ரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தது. எப்படிப்பட்டவனா இருந்த போதிலும் அந்த மாயையானது கீழே தள்ளுறது, அப்படிப்பட்டதான மாயையை பிடி புரிந்து கொள்ளணுமே ஆனால், மாயையை கடக்கணுமே ஆனால் என்ன சரணாகதி பண்ணுங்கோன்னர். ஆகையால் அப்படிப்பட்டதான மாயை இருக்கே தாண்ட முடியாதான மாய கர்த்தவதஸ்ய மாயா மகதி. கர்த்தம் பெரிய பாழங்குடி மாதிரி, அந்த மாயானது மிக சிறந்ததாக பெருசா இருக்கு, அதை தாண்டுவது கஷ்டம். துரத்யயா இதி மகாகர்த்தா மம மாயா துரத்யயா இதி பகவத் வசனார், பகவானே சொல்லியிருக்கார். இல்லை இது ஒரு அர்த்தம் சொன்னோம், கர்த்தம்னு சொன்னா தஹராகாசஸ்வரூபம்னு அர்த்தம். மகாக்ரதோ மகா மாயா, இதுக்கு முன்னால ஹரதம்னு பார்த்தோம் பார்த்தேல, அதே போல மகாக்ரதம்ங்கிற அளவுக்கு நம்ம இதயமானது ஒரு மகாக்ரதம், அதுவேதான் மகாகர்த்தமும். ரொம்ப ஆழமா இருக்கு இதயம், ஏதோ கையளவு கைப்படி அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் இருக்க பார்த்தேடா, அந்த ஆகாச பரியாயம் கர்த்தம். கர்த்தம்னா ஆகாசம்னு அர்த்தம். ஏன் அந்த ஆகாசத்துல தான் சப்தம் இருக்கு, ஆகாசத்தினுடைய குணமாக்கும் சப்தமானது. இந்த ஓங்கார ரூபமான சப்தம் எங்க இருக்கு? ஆகாசத்துல தான் இருக்கு. இத்தனை நாளா ஆகாசத்துல சத்தம் இருக்குன்னு சொன்னா ரொம்ப பேர் நம்ப மாட்டார். இப்ப ஆகாசத்துல தான் சத்தம் இருக்குன்னு நம்பி ஆகணும். ஏன்னா நீங்க செல்போன் பேசுறீங்களோ இல்லையோ, அது எங்க இருந்து வருது சத்தம்? ஆகாசம் வழியாகத்தானே வருது, வயர் கட்டலையே, எங்கேருந்தோ பேசுறல, அதெல்லாம் எப்படி வருது உங்களுக்கு? ஆகாசம் வழியாகத்தான் வருது. சப்த தரங்கங்கள்லாம் அங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு, அத வழியாக இங்க நீங்க அதை வாங்கிட்டு இருக்க. ஸோ இந்த ஆகாசத்துல சத்தம் இருக்கு, அந்த சத்தமானது நம்ம ஹிருதயத்துல இருக்கிற ஆகாசத்திலையும் இருக்கு. ஹிருதயத்துல இருக்கிற ஆகாசம் பார்த்தா அதுக்கு தஹராகாசம், அதான் அம்பாள் ஸ்வரூபமாக தஹராகாச ரூபிணி அப்படின்னு சொல்றாரு. அந்த இதயத்துல இருக்கக்கூடியதான ஆழமான இதயத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசம் அல்லது ஒரு சப்தம் இருக்கே, அந்த சப்தம் தான் ஓம்கார நாதம். எனக்கு ஒன்றும் கேட்கலையே சார், இதயத்துல கேட்கலாங்க. தியானம் பண்ணி தபஸ் பண்ணினேன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் விடாம பண்ணிட்டே இருந்தேன்னா நம்ம சரீரத்துக்குள்ளேயே வேணுநாதம் மாதிரி கேட்குமா, வீணாநாதம் மாதிரி கேட்குமா. காதெல்லாம் பொத்திக்க வேண்டாம், சாதாரணமா இருந்தாலே தபஸ் பண்ணும் பொழுது வேணுநாதம் வீணாநாதம் இவையெல்லாம் கேட்குமா. ஓம்ங்கிற ஒரு சமுத்திரத்திலிருந்து அலைகள் வரக்கூடியதான சத்தம் கேட்குமா. இவைகள்லாம் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் வாழ்க்கையில தன்னுடைய இந்த ஆத்தியாத்மிகமான வாழ்க்கையில முன்னுக்கு வரான்னு அர்த்தம், பகவத் அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிற அர்த்தம். அப்படிப்பட்டதாக நாதஸ்வரூபமாக பகவான் இருக்கார். அதனால்தான் நாத தனும் அமிஷம் சங்கரம், நாத தனு அவர், அந்த ஸ்வரூபம் நமக்குள்ள நாத ரூபமாக இருக்குங்கிறதுக்காலே ஆகாசஸ்வரூபமான கைகை சப்தேங்கிற தாத்துவிலிருந்து கர்த்தா அப்படிங்கிற நாமம் வந்தது. அதனால தஹராகாசஸ்வரூபமாக பகவான் இருக்கார். ரெண்டாவது அர்த்தம் கர்த்தஹாங்கிறது பார்த்தோம். அது மட்டும் இல்ல, கர்த்தம்னு சொன்னா தேருன்னு அர்த்தம். நிகழ்த்துவல வேதத்துல வரக்கூடியதான கர்த்த சப்தத்துக்கு, சாதாரணமான லோகத்துல கர்த்த சப்தத்துக்கு குழின்னு அர்த்தம், வேதத்துல கர்த்த சப்தத்துக்கு இது தேருன்னு அர்த்தம். மகாக்ரதா, உயர்ந்ததான ஒரு தேரையுடையவர். அவர் யுத்தத்துல எதுவும் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்கப்படாது. அவர் அர்ஜுனனுடைய தேரை காப்பாத்தினார், அர்ஜுனனுடைய தேர் அவர் தேர் தான், மகாரதனா இருந்தார். அந்த தேர் ஓட்டுறதுனாலேயே அவருடைய ஸ்வரூபம் தெரிஞ்சிருக்கு. எத்தனை தரம் அர்ஜுனனை காப்பாத்திருக்காரு தெரியுமா? அனுக்ஷணம் தன்னுடைய பக்தனா இருந்தா அவனை விடப்படாதுங்கிறதுக்காக 18 நாட்களும் ஒரு க்ஷணம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம அந்த அர்ஜுனனையே பார்த்துட்டு அந்த தேரை அவ்வளவு நன்னா ரட்சிச்சார். ஒவ்வொரு நாளைக்கும் பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் அர்ஜுன முதல்ல இறங்குவார், அதுக்கப்புறம் தான் தான் இறங்குவார். ஏன் சுவாமி இப்படி பண்றேடேன்னார். எல்லாருமே என்ன பண்ணோம்? முதல்ல தேரோட்டி இறங்கி அதுக்கப்புறம் அவரை இறக்கணும். அதானே இப்ப கூட பாருங்க, பெரியபால் வந்தா முதல்ல கார்ல டிரைவர் இறங்கி கதவை திறக்கிறானோ இல்லையோ, அந்த சம்பிரதாயம் இன்னும் இருக்கு, இவாளுக்கு தெரியாது. ஆனா அங்க முன்னால அந்த சம்பிரதாயம் இருந்தது, தேரோட்டி தான் கீழே இறங்கணும், இறங்கி குதிரைகள்லாம் இழுத்து ஒரு பக்கத்தில் வச்சார்னா அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியதான ரதஸ்வாமியாரமர் இறங்குவர். ஆனா இந்த பாரத யுத்தத்தில் மட்டும் பகவான் என்ன பண்ண முதல்ல நீ இறங்கினார், அர்ஜுன் இறங்கி விட்டான் வேற வழி இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் தான் இறங்கி குதிரைகளை அறுத்து விட்டு தேரை கட்டினாராம். இத்தனை நாளாச்சு, கடைசி நாள் எல்லாம் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு திரும்பி இறங்குனார். பகவான் சொன்னார், நான் ஏன் இறங்கணும், முதல்ல நீங்க தானே இறங்கணும் அப்படின்னாராம். தேரோட்டி நீங்க தானேனர் பைத்தியமே, அது காரணம் இருக்க சொல்றேன்னார். சரி இந்த இறங்கி விட்டான் பாவம் அர்ஜுன், சொன்ன பேச்சு கேட்கிறவன். அவன் அப்புறம் என்ன சொன்னார், பகவான் இறங்கினார். அப்ப சொன்னார், நான் முதல்ல இறங்கி விட்டு நீ மட்டும் இருந்தியானால் இத்தனை அஸ்திரங்கள் விழுந்திருக்கு, ஆக்ரய அஸ்திரம் வாயவியாஸ்திரம் இத்தனை அஸ்திரங்கள் அது மேல விழுந்துருக்கு, பத்து நீ எரிஞ்சிடும் ஒரு க்ஷணத்துல பாக்கறியான்னு வேண்டாந்த. ஏன் தெரியுமா, அந்த தேரானது ரொம்ப உயர்ந்ததான தேர், பாண்டவ தகனத்துல அக்னி பகவான் கொடுத்ததான ஒரு தேர். அந்த மகதிஷ்யந்தனே ஸ்திதௌ, சாதாரணமாக எல்லா ராஜாக்களும் கட்டினதான ஒரு தேர் இல்ல, வெண்குதிரைகளோட ரொம்ப உயர்ந்ததான ஒரு தேர் அது. அது எரிஞ்சு போயிட்டு தான் என்ன பண்றதுன்னு, அத்தனை அஸ்திரங்கள் விழுந்திருக்கு, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எந்த அஸ்திரம் வந்தாலும் அதை நான் காப்பாத்தின் என்னிடத்துல சுவீகரணம் பண்ணிட்டு இருக்கேன்னப்பா, அதனால்தான் உன்னை சொன்னேன்னு. அப்பதான் புரிஞ்சுட்டான் அர்ஜுனன், ஓஹோ இத்தனை விவகாரமானு. அப்படி அந்த தேரை உட்பட காப்பாத்தினவர் உயர்ந்ததான தேரை உடையவர், ஆகையால் அவருக்கு என்ன பேரு, மகா கிரதா எத்வா கர்த்த சப்தா ரத பரியாயா, கர்த்தம்ன தேருன்னு அர்த்தம், நைருப்த இருப்தா நிருப்தத்துல சொல்லியிருக்கு. இந்த நிருப்தம்ங்கிறது வேதிக் டிக்ஷனரி, வேதத்தில் இருக்கக்கூடியதான பதங்கள் எந்த அர்த்தத்தில் உபயோகப்படுத்தணும் என்று இருக்கக்கூடியதான ஒரு பதத்துக்கு நிருப்தம் முனிவர். அப்படிப்பட்டதான அந்த நிருப்தத்துல கர்த்தம்னு சொன்னா தேருன்னு சொல்லியிருக்கு. தஸ்மான் மகாரதா மகாகர்த்தா, மகாரதத்துவம் அஸ்ய பாரதாதிஷு பிரசித்தம். இந்த கிருஷ்ண பரமாத்மா மகாரதனா இருக்காருங்கிறதெல்லாம் பாரதாதி கிரந்தங்கள்ல நமக்கு நன்றாக தெரிகிறது. அதுக்கு முன்னாலேயும் அவரை யவனாதிகளோட சண்டை போட்டிருக்கார், ஆனா அந்த இடத்தெல்லாம் அவர் தேர வசதியா வச்சுக்கல. ஆனா அர்ஜுனன் இடத்துல மட்டும் அவ்யாஜமான ஒரு கருணை அர்ஜுனன் இடத்துல. எத்தனையும் பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதையை சொல்லிவிட்டு சர்வதர்மான் பரிச்சேஜ மாமேகம் சரணம் பஜ அகம் துவாம் மோட்சயிஷ்யாமி மாசுச்சஹா அப்படின்னு சொன்ன பிறகும், நான் இது வரைக்கும் சொன்ன எதேச்சசி ததா குருங்கிற சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனப்பா, உன் இஷ்டம் இதான் பண்ணினா பண்ணு, இல்லை நான் போயிடுறேன்னாலும் போயிடு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. என்ன யாருடைய மனசுலையும் இருந்துட்டு யாரையும் தூண்ட மாட்டார், நீ இது பண்ணு அப்படின்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை தன் இன்னத்தர் தலையில தேய்க்க மாட்டார். அது பகவானுடைய சொல். நமக்கு வேதங்கள் இருக்கு, சாஸ்திரங்கள் இருக்கு, தர்மசாஸ்திரம் இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்க. முன்னுக்கு வரணுமையானால் நீ இப்படி நடந்துக்கணும் அப்படிதான் சொல்லணும். இப்படி நடந்துங்கோன்னு இன்னொருத்தர தூண்டப்படாது, இது நல்ல மார்க்கம் வழின்னு சொல்லணும். அவனுடைய அந்தராத்மா அவனே தீர்மானமாகணும். குழந்தைய சந்தியாவந்தனம் பண்ணிடா பண்ணிட்டான் நம்ம சொன்னேன்னா நமக்காக கடனேன்னு பண்ணுவான். ஆனா அவனுடைய மனசுல இது மிக உயர்ந்ததுங்கிற எண்ணம் வரவழைச்சுட்டேன்னா அப்புறம் நீங்க சொல்ல வேண்டாம் தானே வருவான். எல்லோரும் அப்படித்தான். ஆகையால் பகவானும் என்ன நினைச்சிருக்கார், உங்களுக்கு சாஸ்திரங்கள்லாம் உங்களுக்கு இப்படி பண்ணணும், உங்க குருவானவர் அவருடைய வாக்கினால சாஸ்திரங்களை எடுத்து சொல்லி நம்ம மனசுல இதுதான் சரியான வழின்னு எடுத்த ஒரு நம்பிக்கை வரும்படி பண்ணணும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் அந்த பகவானுடைய சொரூபம் பாரதாதி கிரந்தங்கள்ல அவரை மகாரதான்னு சொல்லி இருக்கிறதுனால இப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் மகாக்ரதோ மகாகர்த்தா மகாபூதா பரமாத்மா. மகாபூதா பூதம்னா இருக்கும் பொருள்னு அர்த்தம், பூதங்கள்னு சொன்னா பவந்தீதி பூதானின்னு ஒரு அர்த்தம். இப்ப பஞ்ச மகாபூதங்கள் இருக்கலவா, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த பஞ்சபூதங்களையும் அவர் தான் உண்டு பண்ணினார், அவரிடத்தில் தான் உண்டாச்சு. தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூதா உபனிடத்து, இந்த ஆத்மா அவனிடத்திலிருந்து ஆகாசம் உண்டாச்சு. ஆகாசாத் வாயு வாயோ அக்னி அக்னே தாபா அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதேபியோ அன்னம் ஸ்ருதிகள்லாம் சொல்றேன். ஆகாசத்துல வாயு வந்தது, வாயுலிருந்து நெருப்பு வந்தது, நெருப்பிலிருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலிருந்து பிருத்திவி இருந்தது, பிருத்திவியிலிருந்து மடங்கொடிகள்லாம் வந்தது, மரங்கொடிகள்லாம் அனுபவித்துக் கொண்டு அதற்கு பிறகு மனுஷன் வந்தான். இப்படி ஒரு வரிசையாக சொல்றது. இந்த பூதங்களை உண்டு பண்ணியதான சித்த வஸ்துவானது மகாபூதம். சித்த வஸ்து எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம். அவர் இன்னொரு இடத்துல வந்து உண்டாகல, மகாபூதங்களை உண்டு பண்ணினார். ஆனா அந்த பூதங்களை உண்டு பண்ணினார் அந்த ஸ்வரூபம் அவரும் சித்த வஸ்து தான், எப்பொழுதும் இருக்க. அதுக்கும் பூதம் பேர். அத்தியமகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத்யதிருக்வேதோ யஜுர்வேதஸ்தாமவேதோ அதர்வாங்கிரஹா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. எப்பொழுதும் இருக்கக்கூடியதான இந்த பரமாத்மாவுடைய மூச்சு காத்து வழியாகத்தான் எல்லா வேதங்களும் உண்டாச்சான். அர்த்த சுருட்டி சப்த சுருட்டி ரெண்டையும் அவர் தான் படைச்சார். சொற்களையும் அவர் தான் தயார் பண்ணினார். அந்த சொற்களுக்கு பொருளா இருக்கக்கூடியதான உலகத்தில் இருக்கிற பொருளையும் அவர் தான் தயார் பண்ணினார். பிறகு இந்த சொல்லுக்கு இந்த பொருள் எனக்கூடியதான சம்பந்தத்தையும் அவர் தான் பண்ணி கொடுத்தார். நமக்கு அனாதியான சம்பந்தத்தை அப்படிப்பட்டதான சித்த வஸ்து இருக்கிற மகாபூதரா இருக்கிறதுனால அவருக்கு மகாபூதை. இப்ப இன்னொன்னு, அவருக்கு முக்காலமும் அவரை கட்டுப்படுத்தல. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் காலத்தினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. சர்வாதார காலஹா, எல்லாமும் காலத்துக்குள்ளத்தான் இருக்கு. காலத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல பிறந்தது, ஒரு காலத்துல இருந்தது, ஒரு காலத்துல இல்லாம போச்சு, இதுதான் காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இன்னார் இன்ன தேதியில பிறந்தார், இந்த தேதி வரைக்கும் வாழ்ந்தார், இந்த தேதியில போயிட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரு காலத்தினுடைய வரம்பு இருக்கு. அது மனுஷாளுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிராணிகளுக்கும் எல்லா ஜட பொருள்களுக்கும் இருக்க. பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கேன், அந்த மலையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கிட்டான். அதே போலயே நதிகள்லாம் இருந்தது. சரஸ்வதிங்கிற ஒரு நதி ஒரு காலத்துல விசேஷமா இருந்ததாம், வேதங்கள்லாம் சொல்றது. அந்த சரஸ்வதி நதி இருந்த இடம் காணும் இப்ப அப்படின்னு சொல்ற. சரஸ்வதி நதி தீரத்துல ரொம்ப உயர்ந்ததான ஒரு நாகரிகம், ரொம்ப வித்வான்கள்லாம் இருந்ததான இடம் சொல்றது. அது கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள போயிட்டு தான் அந்தர்வாகினியா ஆயிடுது. காசியில போய் பார்த்தேன்னா அலகாபாத்ல கங்கா யமுனா ரெண்டு தெரியும் தெரியும், சரஸ்வதி கீழே வர்றதுன்னு சொல்றான். சில இடத்துல வெள்ள வெள்ளையன்னு ஜலம் வருது, அது அதுதானா நமக்கு தெரியாது. சொல்றதை நம்ப வேண்டியதுதான், கண்ணால பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. அதே விதமாக நிறைய நதிகள்லாம் மேலோடு இருந்த நதியில பூமிக்குள்ள அந்த இப்ப பாலாறுனு ஒரு ஜலம் சொல்றா பாத்தீங்களா, பாலார் ஜலம் வருதுங்கிறாள். பாலார் எங்க வெளியில பாத்துக்கோ, ஒண்ணும் கிடையாது. அது என்ன பூமிக்குள்ள இருக்கு. அது எப்படி சார் இருக்கு? இந்த டியூப் போட்டா வருது, அந்த இடத்துல தானே வருது. எல்லா இடத்துலயும் வருக்குமே, ஆனால் வரணுமே. ஆனா அந்த இடத்துல அந்த பிரவாகம் இருக்கக்கூடியதான இடத்துலதான் ஜலமானது கொட்டுறது. அப்படி சிதிப்பா இருக்கு அந்த ஜலம். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே உப்பு கரைக்கிறது. அது எப்படி கீழே இந்த நதி ஊத்து இருந்தா தானே வர முடியும்? அப்படி இந்த நதிகளோ இவைகள்லாம் நாம் எதை பார்த்து கொண்டிருக்கோமோ அவைகள்லாம் கொஞ்ச நேரம் உண்டாகிறது, அதற்கு பிறகு காணப்படுகிறது, அது பிறகு காணாமல் போயிடுறது சார். லோகத்துல எல்லா ஜட பொருளும் அப்படித்தான். சேத்தனமான பொருள்களுக்கு சொல்லவே வேண்டாம், நம்ம பார்த்த பொருள்களுக்கு. ஆனால் அந்த பரமாத்மா இருக்காரு, முக்காலத்தையும் கடந்தவர், காலத்துக்கு வசமாகாதவர். ஏன்? காலத்தை உண்டு பண்ணினதே அவர் தான். காலத்தை எப்படி சார் உண்டு பண்ண முடியும்? காலம்ங்கிற ஒரு டைம் கான்செப்ட் நமக்கு தெரியல. காலம்னு டைம் என்னன்னா மணியை பார்த்து போய் ஆடற அப்படிங்கிறேள், அதுவா? அந்த காலம் இல்ல, இது நாம கணக்கிட்டதான காலம். காலம் என்கிறது அது ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த சூரியனும் சந்திரனும் படைக்கிறதுக்கு முன்னால காலம் அவராகவே இருந்தது, பகவானாகவே இருந்தது. பிறகு அவர் என்ன பண்ணினார் தெரியுமோன்னு, இந்த ஜனங்களுக்கெல்லாம் கர்மாக்கள்லாம் பண்றதுக்கு சரியான காலம் வேணும் என்பதற்காகத்தான் சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து படைத்ததுனால சூரியன் பூமி பக்கத்துல பூமி சூரியனை சுற்றி கொண்டே இருக்கிறதுனால நமக்கு பகல் இரவுன்னு ஏற்பட்டது. எந்த பக்கம் சூரியன் பக்கத்துல இருக்கோ அது பகல், சூரியனுக்கு அன்னண்ட இருக்கக்கூடியதான பாகமானது இரவு. இப்படி பகலும் இரவும் மாறி மாறி வரதுனால ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வந்ததுமே நம்ம அதை வெறுக்கின்றோம். ஏழு நாள் வாரம்னு சொன்னோம், பதினஞ்சு நாள் போர்ட் நைட்டுனோ பட்டம்னோ, அதுக்கு பிறகு முப்பது நாளாக சேர்ந்துட்டு ஒரு மாசம்னு சொன்னோம், ரெண்டு மாதங்கள் சேர்ந்து ருத்துன்னு சொன்னோம், மூணு ருத்துக்கள் சேர்ந்து அயனம்னு சொன்னோம், ரெண்டு அயனங்கள் சேர்ந்து ஒரு வருஷம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வேதம் சொல்ற சம்பத்தரோ வை பிரஜாபதி சம்பத்தரமே வருந்தே, ஒரு சம்பத்தர ஸ்வரூபமாக பகவான் இருக்கார். அப்படி அந்த சம்வத்சரம்னா என்னன்னா, அந்த சம்வத்சரம் மறுபடியும் மறுபடியும் அதே விதமாக வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த ருத்துக்களோ காலங்களோ ஒரே மாதிரி வந்திருக்கு. ஏப்ரல் மே வரப்போறதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரே மாங்காய் மாம்பழமும் மல்லி புஷ்பங்களும் இருக்க போறது. இப்ப தை மாதம் பிறக்கிறதுன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் கல்யாணம் தான், எங்க பார்த்தாலும் கல்யாண சத்திரம் எதுவும் காலியா இருக்காது. விவகாரம் முழுக்க இதுதான் உத்தராயணம் ஆரம்பித்தது. நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கணும், நியாயங்க யஜ்யாதிகள்லாம் இப்ப ஆரம்பிக்கணும். இது வருஷா வருஷம் தான் வந்துட்டே இருக்க. காரணம் என்ன, ஒரு ரவுண்டா வரத்தினால அதோட போறோம் அப்படின்னு வச்சுருந்தோம். இப்ப கரான்னு ஒரு வருஷம், இந்த வருஷத்துக்கு கரம்னு பேரு. அடுத்ததாக இருக்கிறது நந்தனா அப்படின்னு ஒரு வருஷம். வருஷத்தினுடைய பெயர் மாறுறதே தவிர 60 வருஷம் ஆனபோது மறுபடியும் இன்னொரு கரா வரும். அப்ப நாம இருப்போமாங்கிறது அது டவுட் இருக்கு. ஆனா விவகாரம் என்னன்னா கரா நந்தனா இப்படிதான் வரப்போறத வருஷங்கள் எல்லாம். ஆனா இந்த வருஷங்களோ வருஷங்களுடைய பெயர்களோ நாம இட்டது, நமக்கு உபயோகப்பட விவகாரத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரூபா நோட்டு நம்ம தானே கண்டுபிடிச்சு நம்ம தானே அடிச்சுட்டு இருக்கோம், தனியா வேற ஒண்ணும் இல்லையே. அதுக்கு முன்னால பசுக்களை தானே தனமா வச்சுட்டு இருந்தா, பூமியை தானே தனமா வச்சுருந்தா, நிறைய ஐவேஜ் இருந்ததுன்னா அவர் இந்த பூமியை வாங்கிவிடுவார். அவர் தான் ஜமீன்தார்னு ஆயிட்டார். இப்ப ஜமீன்தார் கிடையாது, என்னன்னா காசுதார் தான். காசு வச்சுட்டா தான் அவன் வசதிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு வந்துருது. அதே போலயே இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா ஒரு ஸ்வரூபம் இருக்கு. முக்காலத்திலையும் அவர் இருந்து கொண்ட காலங்களையே நமக்கு வகுவ வழி வழித்து பண்ணி பிரித்து வகுத்து பிடித்து கொடுத்தாரோ இல்லையா? ஆகையால் தான் அவருடைய சுரூபம் என்ன, காலத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்தை கடந்தவர். நம்மண்டதான் காலம் எல்லா வேலையும் பண்ணும், நம்ம தான் குட் டைம் பேட் டைம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லா டைமும் அவர் தான் உண்டு பண்ணினார். ஆகையால் காலத்தினால கட்டுப்படாத்தினால் அவருக்கு மிக சிறந்ததான ஒரு பேரு மகாங்கூதா. பிறகு மகாநிதி பகவான், அடுத்ததாக மகாநிதி. எல்லா ஊதங்களும் இங்க தான் வைக்கப்பட்டிருக்கு. நிதின்னு என்ன, புதையல்னு அர்த்தம். பழைய நாள்னா என்ன பண்ணுவா, காசு சேர்ந்தா அதை காப்பாத்தி வச்சுப்ப. இப்பெல்லாம் நமக்கு காசே சேர்றதில்லை. கொஞ்சமா சம்பாதிக்கிற காலத்துல ஏதோ கொஞ்சம் மிஞ்சம் இருந்தது, மிஞ்சம் இருந்தது. அடுத்த ஒரு ஜெனரேஷன் முன்னால அவள்லாம் உத்தியோகத்துல சேர்ற காலத்துல 200 ரூபாய் சம்பளம் வந்தா ரொம்ப பெருசு, மாசம் முழுக்க வேலை செஞ்சாலும். ஆனா அந்த 200 ரூபாயில 20 ரூபாய் மிச்சம் பண்ணுவாங்க. அது என்ன மனுஷாலோ என்ன சாப்பிட்டாலோ தெரியல, அது அப்படியே பண்ணிட்டு இருப்பார். அதற்கும் முன்னால காசு கிடைக்கிறதே கஷ்டம் கிராமாந்திரத்துல. அவ வந்து பயிர் செலவு பண்ணுவா, பயிர் செலவுல அறுவடை பண்ணின பிறகு நிறைய தானியம் வரும். அந்த தானியம் வந்ததுல கிராமத்துல இல்லாத வாளுக்கெல்லாம் கொடுப்பா. இந்த வண்ணான் இருப்பார், கொயவன் இருப்பார், இவாளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு மூட்டை அவளுக்கு ஒன்னும் இல்லையோ அவளுக்கு கொடுப்பார். அதனால அவ கிராமம் முழுக்க சந்தோஷமா இருந்தது. எல்லோருக்கும் இருக்கிறத வைத்துக் கொண்டு சாப்பிடணும்னு இருந்தது. அதுக்கும் மேல இருந்ததுன்னு வச்சுங்களேன், வீட்டுல அதை காப்பாத்துறது கஷ்டம் அப்படின்னு ஒரு தருணம் வந்த சமயத்தில் அவ அதை வித்து விட்டு அதை தங்க காயனா மாத்தி அதை ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருப்பான். அங்கெல்லாம் பேங்க்கு பண்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய குடத்தை பண்ணி அந்த குடத்துக்குள்ள இந்த தங்க காயனை வச்சு அப்படி பூமியிலேயே புதைச்சு விடுவார். அவ வீட்டுக்குள்ள பூமியில புதைச்சா என்ன, எதற்காக என்னைக்காவது ஒரு நாள் குழந்தைகள் அதை எடுத்துக்க மாட்டாளா? அவ்வளவு, அது இது வேணும் அது வேணும், தங்கம் விலை ஜாஸ்தியாகும் சார் அப்படிங்கிற எண்ணமே வாழ கிடையாது. இருக்கிற வரைக்கும் இருக்கிறதோட சௌக்கியமா இருக்கணும், அதுக்கு மேல அதிகமா பகவான் கொடுத்துருந்தா அதை பத்திரமா காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி அந்த வைப்பு நிதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிதி போல நிறைய மகாநிதியா பரமாத்மா தான் இருக்கார். இந்த நிதி வச்சுக்கொண்டா என்ன அர்த்தம், நமக்கு ஒரு காலத்துல நாமளும் நம்ம குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கோங்கிறமே அதே வித எண்ணம் தான் பகவான தியானம் பண்ணினாலும். நீங்க நிஜமாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதான, கொடுக்க முடிஞ்சதான, மிக உயர்ந்ததான நிதி என்ன, நீங்க பண்ணக்கூடியதான ஜபம். நீங்க பண்ணக்கூடிய 4 காயத்ரி மந்திரம் ஜபம் பண்றேன்னு பார்த்தீங்களா, அதுதான் வம்சத்தை காப்பாத்தும். நம்மளை மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளையும் அவா தலைமுறையும் அவா தலைமுறையும் இல்லாத வெறும் பெண்ணு தான் இருக்கான்னு, பெண்ணுக்கும் பெண்ணு குழந்தைகளும் அவளும் சௌக்கியமா இருப்பா இந்த ஜபத்தினால. மைத்ரோ பிராமண உச்சதே அப்படிங்கிற சாஸ்திரம். மற்ற காரியங்கள் நீங்க பண்றீங்களா இல்லையா, ஹோமம் பண்றீங்களா அது பண்றீங்களாங்கிறது நான் சொல்லல, ஜபம் பண்ணினாலே போறோம் அப்படிங்கறது பகவான் நாமாவை சொல்லணும். புண்ணிய சிரவண கீர்த்தனஹா அந்த பகவான் நாம சொல்லிக்கொண்டே இருந்தமான உயர்ந்ததான ஒரு க்ஷேமம் ஒரு புண்ணியம் உங்களுக்கு மட்டும் இல்ல, சாஸ்வத தர்ம கோப்தா, சாஸ்வதமான ஒரு தர்மம் கிடைக்கும். இது வந்து சாதாரணமாக ஜனங்களுக்கு புரியறது இல்ல. ஊர்ல இருக்கிற உருவம்பெல்லாம் மணிக்கணக்கா மணிக்கணக்கா பேசுறானே தவிர அந்த பகவான் நாம கொஞ்ச நேரம் சொல்லுவோம்னு தோன்றது இல்ல பாத்தேடா. அப்படி இல்லாமல் நமக்கு புண்ணியமாக சேர்த்து வச்சதான, நம்ம எல்லாத்தையும் சௌக்கியமாக சேர்த்து வச்சதான பரமாத்மா மகாநிதி, எல்லா வைப்பும் அவரிடத்துல தான் இருக்கு. இந்த பூமண்டலம் முழுனா சகல பிரபஞ்சமும் அவரிடத்துல தான் இருக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறேடா. அர்ஜுனன் பார்த்து சொன்னார். அவர் 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை பார்த்தாராம். விஸ்வரூபத்துல என்ன, அத்தான பதார்த்தங்களும் சராசரமான பதார்த்தங்கள் எல்லாம் பகவான் இடத்துல இருக்க கண்ணோட பார்த்தார். பார்த்து விசாரமாக சொன்னார். அவர் பார்த்தது சஞ்சயர் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு வேற சொன்னார். அப்ப என்ன, ரெண்டு பேர் பார்த்தது தப்பா போயிடுமா? ஒருத்தர் பார்த்தா அவர் பிராந்தி சார், தலைவலி சார் சொல்லலாம். அப்படி இல்ல, ரெண்டு பேர் பார்த்தா இன்னொரு இடத்துல தூரக்க இருந்து அவர் பார்த்தார். பார்த்து அந்த ஸ்வரூபத்தை அது திருதராஷ்டிரனுக்கு சொன்னார். வியாச பிரசாதிதமான வியாசர்னால சொல்லப்பட்டதான பதார்த்தத்தை பார்த்து நினைச்சு அந்த ஸ்வரூபத்தை அனுபவிச்சதான மகாத்மா. ஆகையால் சகல பதார்த்தங்களும் அவர் இடத்துல இருக்கு. புருஷ சூக்தம்னு ஒரு சூக்தம், சஹசிர சீர்ஷ புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு ஆரம்பிச்சு. அந்த புருஷ சூக்தத்திலையும் பகவான் உலக ரூபமா இருக்கார், விராட் ஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னு சொல்றது. ஆகையால் எல்லாமும் எங்க இருக்க, சர்வ கல்பனா அதிஷ்டானமாக பரமாத்மா இருக்கார். எந்தெந்த பொருளை தாங்கள் பார்க்கிறீர்களோ அந்தந்த பொருள்லாம் பரமாத்மா அவனிடத்துல இருக்கு. ஆகையால் பரமாத்மாவுக்கு என்ன பேரு, மகாநிதி. குபேரனிடத்துல 8 நிதிகள் இருக்கான், தங்கங்கள்லாம் இருக்கான். அது என்ன, ஒரு பெரிய குடம், அந்த குடத்துல இருந்து கையை போட்டு எடுத்தோமையானால் கை எடுத்ததுமே மறுபடியும் அது புல்லாயிடும். எடுக்க எடுக்க புல்லாயிட்டே இருக்கு. நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன் அந்த இடம் ஓட்டம் தான் இருக்கும். குபேரன் இருக்கக்கூடியத நிதி என்ன, பத்மநிதி சங்க நிதி இப்படிப்பட்ட நிதிகள்லாம், அதுல தங்கமும் ரத்னங்களும் மணிகளும் இருக்கு. அப்படி கையில எடுத்தேன்னா மறுபடியும் புல்லாயிடும். அப்படிப்பட்டதான் நிதிகள் பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நிதி ஸ்வரூபமா பகவானுக்கு சகல பிரபஞ்சங்களும் எல்லாமும் அவரிடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வபூதானி ஜாத்மானம் சர்வபூதேஷு ஜாத்மனி அப்படின்னு விசேஷமாக இருக்கிறதுனால அவருக்கு மகாநிதின்னு பேரு. அஸ்மின் சர்வபூதானி அஸ்மின் நிதி என்றே, எல்லா பூதங்களும் இவர் இடத்துல வைக்கப்பட்டுள்ளது. அதுக்காக அவருக்கு என்ன பேரு, நிதி. மகாம்ஸ்டாக்கவும் நிதிஷ்டாயிச்சு மகாநிதி. சாதாரணமான ஒரு நிதி இல்ல, எல்லாருக்கும் எல்லாமும் அவர் இடத்துல இருக்கிறதுனால பெரிய நிதி அவர். அப்படிப்பட்டதான இந்த நிதியானது பக்தாளுக்காக அவர் வசம் ஆயிட்டார். பக்தி வசியா பக்தி கம்யா பயாபகா, பக்தி இருந்ததே போதும் பகவான் எந்த காரியத்தையும் பண்றேன்னர். கோபிகா ஸ்திரீகள்லாம் எல்லாத்தையும் விட்டு பக்தி தான் அவளுக்கு தெரியும். அவ அந்த பக்தியா இருக்கும் பொழுது அவளை என்ன, அவளை வசமாக்கிட்டு அவ மாதிரி சொன்னதான பேச்செல்லாம் கேட்டாரோ இல்லையோ. காரணம் என்ன, அவருக்கு அந்த பக்தி தான் வேணும், பக்தியில ரொம்ப இஷ்டம். ஆகையால் அப்படிப்பட்டதான் நிதியா இருந்தார். இத யஜுர்வேதம் இந்த மகாநிதி எங்க சொல்றது, நிதி நாம் துவா நிதிபதையே ஹவாமஹே, சுக்ல யஜுர்வேதம். கணா நாம் துவா கணபதியும் ஹவாமஹே நம்ம சொல்றோமோ இல்லையா, நம்ம வேதங்கள்லாம் கணா நாம் துவா கணபதிக்கும் ஹவாமஹே அப்படின்னு நம்ம சொல்றோம். சுக்ல யஜுர்வேதத்துல நிதி நாம் துவா நிதிபதிக்கும் ஹவாமஹே அப்படிங்கிற இந்த நிதிபதிங்கிற சப்தமானது சுக்ல யஜுர்வேதத்துல இருக்கு. மற்ற வேதங்கள்ல இருக்கு, ஆனா நம்ம சாதாரணமாக கேட்கக்கூடியதான வேதம் தானே சொல்லணும். அப்பப்ப தோன்றது சுக்ல யஜுர்வேதிகள்ல ஏதாவது வேதம் சொல்லுங்கன்னா முதல்ல இந்த மந்திரம் சொல்லுவார். நிதி நாம் நிதிபதிகம் ஹவாமஹே சொல்லிட்டு தான் வேற சொல்லுவார். அப்படி இந்த நிதிபதியாக பகவான் இருந்து கொண்டிருக்கார். ரைட். இப்படி சர்வபூதானி அஸ்மின் நிதி எந்தே இது நிதி மகாம்ஸ்டாதோ நிதிஷ்டாயி மகாநிதி. இப்படி சுவர்ண பிந்துரட்சோபிய சர்வவாகீஸ்வரேஸ்வர மகாக்ரதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி இந்த நாமக்களை பார்த்தோம்.